கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 25.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய சைவ உலகத்திற்கு தத்துவ விளக்கம் காட்டிய மிகுண்ட தேவர் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி நாம் எல்லோருமாக உவக்கின்றோம். உண்மை விளக்கம் என்கின்ற தன்னுடைய நூலின் மூலம் நமக்கெல்லாம் தத்துவ அறிமுகம் செய்து வைத்த மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய நன்றிகளும் போற்றுதல்களும் உரித்தாகட்டும். அதைத் தொடர்ந்து தற்போது நாம் படிக்கின்ற திருவருட்பயன் என்கின்ற அந்த நூலினுடைய ஆசிரியர் மாவதி சிவாச்சாரியார் அவர்கள் திருவடிகளையும் நாம் மனமுவந்து போற்றுகின்றோம். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டிய காட்டுகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய திருவடிகளுக்கும் நம் எல்லோருடைய வணக்கங்களையும் சமர்ப்பித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகின்றேன். சித்தாந்த அறிவு என்பது நம்முடைய சைவத்திற்கு இதுவரை நாம் காணாத வேறொரு ஒளியை பாய்ச்சுகின்ற அறிவு என்பதிலே ஐயமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவனை அடைகிற அறிவு பாதை தான் தத்துவ பாதை என்பது பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். அந்த அறிவு பாதையிலே பயணிக்கிற பொழுது நான் எல்லோருக்குமாக நான் விடுக்கிற ஒரு வேண்டுகோள், அந்த அறிவு பாதை உணர்வு பாதையை சிதைக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது மிக 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 அவசியம் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். தத்துவம் படிக்கிற பொழுது நாம் ஏதோ வித்தகர்கள் என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய பக்தி நிலையை தளர விட்டு விடக்கூடாது. இதனால் வரைக்கும் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நம்முடைய பக்தி நிலைதான். ஆகவே அந்த பக்தி நிலையை என்றைக்குமே நிலைநிறுத்தி மேலும் மேலும் வளர்ப்பதற்கு இந்த தத்துவ நிலை நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் தயவு செய்து மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அந்த வழியிலேயே முன்னேறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் முன்பும் சொன்னது போல அதேதான் மிகுந்த தேவரும் தன்னுடைய 12வது சூத்திரத்திலே வலியுறுத்துகிறார். மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணினத்தொழுமே என்பது பக்தி நிலைக்கு சொல்லப்பட்ட மிக தெளிவான விளக்கம். ஆகவே தத்துவ நிலையிலே பயணிக்கிற பொழுது அதை மறந்து விடாதீர்கள். இதை நான் குறிப்பாக சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. பெரும்பாலும் தத்துவங்களை கற்கிறவர்கள் அந்த தத்துவ அறிவினுடைய உண்மைகளை விளங்குகிற பொழுது புத்தி கூர்மைப்பட அந்த புத்தி கூர்மையினாலே சில வேளைகளிலே தம்மை மறந்து ஆணவ பயப்பட்டு விடுகிறார்கள். இதெல்லாம் எனக்குத்தானே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியுமா என்கின்ற ஒரு ஒரு ஆணவம் அல்லது ஒரு பெருமிதம் வந்து விடுகிறது. அதை நீக்கி வழிபட வேண்டுவது நம்முடைய முக்கியமான விஷயம் என்பதை உங்களுக்கு ஒரு தரம் சொல்லி வைத்துவிட்டு வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றேன். நாம் இப்போது படித்து கொண்டிருக்கிற திருவருட்பயன் என்கின்ற நூலை ஆக்கித்தந்த பெருமகனார் தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற அந்தணர் சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 நூல்களை ஆக்கித்தந்த பெருமை அவருக்குரியது. சித்தாந்த அட்டகம் என்று அந்த 8 நூல்களும் போற்றப்படுகின்றன. அந்தனராக கிரிகைகளினுடைய தலைமைத்தன்மை பெற்றிருந்த போதும் முறைப்படியாக சரியை கிரியையை கடந்தவர் என்ற காரணத்தினாலே யோக ஞானமும் அவருக்கு வாய்க்கப்பெறுகிறது. தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை போற்றி அவர் வழிநின்று அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை கொண்டு ஞானக்கதவு திறக்க தத்துவ வழிக்குள்ளே நுழைந்து பயணித்தவர் இவர் என்கின்றதை அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. பட்டகட்டையில் பகல் குருடு போவதுதான் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையை விளங்கி தன்னுடைய அறியாமையை நினைந்து வெட்கி அந்த குருவுக்கு சீடனாக மாறி அவருடைய கருணையை பெறுவதற்காக என்னென்னவோ செய்து அவர் முழங்கை வழி வழிந்த கூளை கையேந்தி குடித்து அவருடைய அன்புக்கு ஆளாகி ஞானம் பெறுகிறார். அந்த ஞானத்தினுடைய கூர்மை மிக உயர்ந்ததாக இருக்கிறது. சிவபெருமானே இன்னாருக்கு முத்தி கொடுத்து அருளுக என்று கடிதம் கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு அவருடைய அருட்தன்மை வளர்கிறது. பெற்றான் சாமானுக்கு முத்தி கொடுத்த கதை நாங்கள் ஏற்கனவே படித்த கதைதான். இப்படி பல அற்புதங்களை செய்த அவர் சித்தாந்தத்தின் ஆரம்ப நூலாக நாம் கற்பதற்கான நூலாக இந்த திருவருட்பயனை இயற்றி தந்திருக்கிறார். நட்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற விநாயக வணக்கத்தோடு காப்பிச்செயிலோடு இந்த நூல் தொடங்குகிறது. 10 அதிகாரங்களை கொண்டு ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் 10 குரட்பாக்களாக 100 குரட்பாக்களை அமைத்து சித்தாந்தத்துக்கு அடிப்படை விளக்கம் தருகிறார். திருவருளுக்காக 5 அதிகாரமும் அதனுடைய பயன் நோக்கி 5 அதிகாரமும் என்று உரையாசிரியர் குறித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதிலே நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறது இருண்மல நிலை என்கின்ற அதிகாரம், 3வது அதிகாரம். முதல் அதிகாரத்திலே நாம் சைவ சித்தாந்தத்தின் உள்பொருள் என்று சைவ சித்தாந்தம் கருதுகிறதாகிய பதி, பசு, பாசம் என்கின்ற மூன்றையும், உள்பொருள் என்றால் தோற்றமும் முடிவும் இல்லாத பொருள்களையே உள்பொருள் என்று சைவ சித்தாந்தம் குறிக்கிறது. அப்படி சைவ சித்தாந்தம் குறிக்கிற அந்த முப்பொருளிலே பதி என்பது ஒன்று, பசு என்பது ஒன்று, பாசம் என்பது ஒன்று. பதி முற்றறிவு பொருள், பசு அறிவிக்க அறிவது, பாசம் அறிவில் பொருள் என்று அதை மூன்றையும் பிரிக்கிறார்கள். அது தவிரவும் பதி எப்பொழுதும் ஒன்றேயானது என்றும் பசு எண்ணில்லாதது என்றும் பாசம் மூன்று அடிப்படையிலே மூன்று என்றும் அதை வகுத்து சொல்கிறார்கள். அந்த அடிப்படை ஒழுங்கிலே நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் முதல் அதிகாரத்தை பதியை விளங்கப்படுத்துகிற அதிகாரமாக அமைக்கிறார். 13 என்ற அந்த அதிகாரத்திலே 10 குறளிலே இறைவன் பற்றிய அடிப்படை தத்துவ செய்திகள் சிலவற்றை அவர் எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகாரத்திலே பசுவினுடைய சிறப்புத்தன்மை அல்லது அதனுடைய இயல்பு போன்றவற்றை எடுத்து காட்டுகிறார். அந்த வரிசையின்படி அடுத்ததாக பாசம் பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. பாசம் மூன்றாக பேசப்பட்டாலும், பாசம் என்று சொல்லுகிற பொழுது அது ஆணவம், கண்மம், மாயை என்று மூன்று உள்பொருளாக பேசப்படுகிறது. அப்படி பேசப்பட்டாலும் இவற்றுக்குள்ளே இந்த மூன்றுக்குள்ளேயும் ஆணவம்தான் மூலமலம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் அதுதான் மற்றைய இரண்டையும் ஆன்மாக்களோடு சேர்த்து வைக்கின்ற காரணத்தினாலே அது மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மூலமலம் ஆன்மாவை விட்டு என்றும் பிரிவதில்லை, என்றும் ஆன்மாவோடு கலந்ததாகவே இருக்கிறது. முத்தி நிலையிலே கூட அதனுடைய இருப்பு இருக்கிறது என்கிறார்கள். செயலற்று இருக்கிறதே தவிர அதனுடைய இருப்பு நீங்குவதில்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அதனாலே அந்த ஆணவமலத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த அதிகாரத்துக்கு இருள்மல நிலை என்று பெயர் வைக்கிறார். இருள்மலம் என்று சொல்லப்படுவது பெரும்பாலும் ஆணவம்தான். மூலமலம் என்றும் இருள்மலம் என்றும் அதற்கு பல பெயர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இருள்மல நிலை என்று பெயர் வைத்தாலும் கூட அந்த தொடர்பு பற்றி ஆணவத்தோடு கண்மம் மாயை என்பவற்றையும் விளக்கம் செய்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது என்று சைவ பெரியார் எடுத்து பாயிரத்திலே எடுத்து சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்கும். எதற்கும் ஒரு தரம் அந்த பாயிரத்தை படித்துவிட்டு நாம் நூலுக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே நாம் அந்த இடத்திலே இருந்து வகுப்பை ஆரம்பிப்போம்.
மூன்றாம் அதிகாரம், அதிகார பாயிரம். அஃதாவது ஆன்மாவின் அறிவை மறைத்து இருள் போல நிற்கும் ஆணவத்தினது தன்மை, ஆணவத்தை நீக்குதற்கு கருவியாயுள்ள மாயையினது தன்மையும், ஆணவத்தால் உண்டாகும் கர்மத்தினது தன்மையும் தொடர்பு பற்றி கூறப்படுதலால் இவ்வதிகாரம் மும்மலங்களையும் விளக்குகின்றது.
இதுதான் அவர் சொல்லுகிற பாயிரம். இதிலே ஒன்றை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். மூலமலம் என்று ஆணவம் சொல்லப்படுகிறது. அதை நீக்குவதற்கு துணை செய்வது மாயை, அதனாலே விளைவது கண்மம் என்றால் அவை இரண்டும் உள்பொருளாகுமா? ஆணவத்தினாலே வருவதுதானே அவையும் என்று நாம் நினைத்தால் அதற்கு தோற்றம் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் அப்படி அல்ல, அவையும் என்றைக்கும் உள்பொருள். ஆணவத்தினுடைய தன்மையாலே அவை ஆன்மாவோடு இணைத்து கொள்ளப்படுகின்றனவே தவிர அது ஆணவத்தினாலே விளைந்த அல்லது உண்டான பொருள்கள் அல்ல என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதை பின்னாலே ஏன் ஆணவத்தினாலே விளைந்த பொருள்களாகவே அவற்றை கொள்ளக்கூடாதா என்றால் கொள்ள முடியாது என்பதற்கான சான்றுகளை பின்னே தருவார்கள். அவையும் கட்டாயமாக உள்பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகளை பின்னாலே தருவார்கள். அப்பொழுது நாம் அதை பற்றி பார்ப்போம். ஆகவே இந்த மூன்றையும் உள்ளடக்கி மூலமடமாகிய இருள் ஆணவத்தினுடைய பெயரை இட்டு இந்த அதிகாரத்துக்கு தலைப்பிடுகிறார். அதிலே முதல் குறளிலே இந்த முப்பொருளும் இன்பதுன்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது, இன்றென்பது எவ்வாறும் இல் என்பதை நிறுவுகிறார். பிறகு ஆணவத்தின் உண்மையை அனுமானத்தால் சொல்லுகிறார். இருள் இருப்பது போன்று இருள் மற்றைய பொருள்களை மறைத்து இருளானதன்றி இல எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் என்பது இரண்டாவது குறள். உலகம் பல பொருள்களாலே நிரம்பி கிடக்கிறது, ஆனால் இருள் என்ன செய்கிறது என்றால் அவ்வளவற்றையும் தன்னுள்ளடக்கி ஒரு பொருளாக காட்சி தருகிற தன்மை இருளுக்குண்டு. அதே போலத்தான் ஆணவமும் பதிப்பசு பாசம் என்பவற்றை தன்னுடைய இருட்தன்மையால் மறைத்து ஒன்றாக காட்டுகிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவது குறள், அது இருட்தன்மை என்றால் இந்த இருளும் அந்த இருளும் ஒப்பானதா என்று கேட்டால் இல்லை, அந்த நாம் காணுகிற புற இருளை விட இந்த இருள் மோசமானது என்பதை சொல்லுவதற்கு அடுத்த குறள் அமைக்கிறார். ஒரு பொருளும் காட்டாத இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாதிது என்பது அந்த குறள். ஒரு பொருளையும் காட்டாமல் மறைத்து நிற்கிறதாகிய இருள் தன்னை காட்டும், இருள் சூழ்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஆணவம் ஒரு பொருளும் காட்டாததோடு தன்னையும் காட்டாததாகிய கொடுமை மிக்கதாக இருக்கிறது என்பதை மூன்றாவது குறளிலே சொல்லுகிறார். அடுத்த குறள், ஆணவம் அனாதியாய் ஆன்மாவோடு உள்ளது, இடையில் வந்து சேர்ந்த ஒன்றல்ல. எப்பொழுது ஆன்மா இருக்கிறதோ அன்று தொட்டம் இருக்கிறது. அனாதி என்ற வார்த்தைகள் எல்லாம் தத்துவ பிரயோகத்திலே மிக முக்கியமான வார்த்தைகள். ஆதி அற்றது என்ற காரணத்தினாலே அதற்கான தொடக்கம் எப்பொழுது வந்தது என்ற ஆராய்ச்சியை நாம் செய்ய தேவையில்லை. அதை பிரமாணமான ஆகம பிரமாணமாக எடுத்து அது என்றோ என்றைக்கு ஆன்மா உள்ளதோ அன்றைக்கே அது கலந்திருக்கிறது. ஆகவே அதனுடைய இயல்புத்தன்மை உடையது என்பதை அடுத்த குறளிலே சொல்லுகிறார். அதற்கு அடுத்த குறளிலே அடுத்த குறள் தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய குறள். அன்றைய ஒரு குறளிலே அந்த மூன்று, அதாவது காட்சி பிரமாணம்,
முதல் குறளிலே
சுருதி யுக்தி என்பதற்கான விளக்கம் பற்றிய ஒரு ஐயப்பாட்டை ஒரு அன்பர் கிளப்பினார். இந்த வகுப்பு முடிகிற பொழுது அவர் வகுப்பிலே இருந்தால் அது பற்றி நாம் பார்க்கலாம். அது பற்றிய ஒரு எண்ணம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை நாம் கடைசியிலே பார்ப்போம். இப்பொழுது இந்த குறளுக்குள்ளே நாம் நுழைவோம்.
குறள் எண் 25. ஆணவம் அனந்த சக்திகளை உடையது. பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு.
இதெல்லாம் இந்த புலவர்கள் தத்துவங்களை சொல்ல தடைப்படுகிற பொழுது, நான் திருவள்ளுவரிலே அன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு குறள் சொன்ன ஞாபகம், அவர்கள் கவிஞர்களாகவும் தங்களை இனங்காட்டுகிற குறள்கள் அப்பப்ப அமைந்து விடுகின்றன. இந்த குறள் அத்தகைய ஒரு குறள் என்று நான் நினைக்கிறது உண்டு. அதாவது அதற்குள்ளே ஒரு கிண்டல் இருக்கிறது, உண்மைத்தன்மையும் இருக்கிறது. அதை இப்படி சொல்வதை விட வேறு எப்படி சொல்லலாம் என்று நம்மை நினைக்க வைக்கிற அளவுக்கு இந்த அற்புதமான குரலை அவர் பாடுகிறார். அனந்த ஆணவத்திற்கு அனந்த சக்தி உடைய உள்ளது என்று தலைப்பிடுகிறார். அனந்தம் என்றால் அந்தம் இல்லாதது. நான் உங்களுக்கு முந்தையே சொல்லியிருக்கிறேன், வடமொழியிலே ஆ என்ற எழுத்து ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு வருகிற பொழுது அது மூன்று பொருளை கொள்ளும். ஒன்று எதிர்மறையாக மாறும், அடுத்தது எனது சொல்லுங்க
இன்மை அண்மை.
இன்மை அண்மை என்கின்ற மூன்று பொருளை அது கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இங்கே எதிர்மறையாக அந்தம் என்றால் முடிவு, அனந்தம் என்றால் முடிவில்லாத சக்திகளை உடையது. ஆணவம் என்பதற்கு குறித்த ஒரு பொருள் அது என்று நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு சக்தி தான் உண்டு என்றால் அது ஒருவரைத்தான் பெற்ற, ஒரு ஆன்மாவைத்தான் பெற்ற முடியும். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஆன்மாவையும் அந்த ஆணவம் பற்றி கிடக்கிறது. பற்றுகிறதென்றால் ஒரே தன்மையாயும் பற்றவில்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரை ஒவ்வொரு தன்மையாக பற்றி நிற்கிறது. ஆணவத்தினுடைய அந்த வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள், அது ஒரே அளவானதல்ல, அனந்த சக்திகளை பலவிதமான சக்திகளை தன்னுள்ளே அடக்கி இருக்கிறது. அதனால்தான் பலரையும் பற்றி, பலரையும் பலவிதமாகவும் பற்றி அது செயல்பட முடிகிறது என்பதை சொல்வதுதான் இந்த குறளினுடைய நோக்கம். அதை சொன்னார் ஒரு ஒரு அது என்னென்று சொல்றது, ஒரு 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 நகைச்சுவை உணர்வோடு சொல்கிறார். ஆணவத்தை ஒரு பெண்ணாக உவமிக்கிறார், ஆணவத்தை ஒரு பெண்ணாக உவமிக்கிறார். பெண்ணாக உவமித்து சொல்கிறார், இந்த பெண் ஒழுக்கங்கட்ட பெண். என்ன ஒழுக்கங்கட்ட பெண் என்றால் பலரை புணர்வாள். பலரை புணர்கிறவள் ஒழுக்கங்கட்டவள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அவர் சொல்கிறார், இந்த ஆணவமாகிய பெண் பலரை புணர்கிறாள். அது என்ன, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லா ஆன்மாவையும் அது போய் பற்றுகிறது. ஆகவே அது பலரை புணர்கிற ஒழுக்கங்கட்ட பெண் என்று சொல்ல வந்துவிட்டு பிறகு சொல்கிறார், ஆனாலும் அதற்கும் ஒரு கற்புண்டு. என்னவென்றால் அந்த கற்பினுடைய கடமை என்னவென்றால், ஒரு பெண் கணவனுக்கு தன்னை காட்டுவாள். அதுதானே உயர்ந்த விஷயம். ஒருவரையும் வணங்கார் நம்முடைய பாரதிதாசனார், ஒருவரையும் வணங்க மாட்டாராம், அவருக்கு அது ஒரு பழக்கமா. ஆனால் பாரதியாருடைய மனைவியாரை மட்டும், செல்லம்மா பாரதியாரை மட்டும் காலிலே விழுந்து கும்பிடுவாராம். ஒரு முறை அவரை கேட்டார்களாம், இதை என்னுடைய ஐயா சொல்லி, பேராசிரியர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் கதை. யாரோ ஒருவருக்கு அவரை கேட்டாரா, நீங்கள் ஒருவரையும் விழுந்து வணங்க மாட்டீர்களே, இவரை மட்டும் ஏன் வணங்குகிறீர்கள், அவர் ஒரு பெரிய அறிவாளி என்றும் சொல்ல முடியாதே, அவரை போய் ஏன் வணங்குகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் அதற்கு சொன்ன பதில், பாரதியாரை முழுதாக பார்த்தவர் அவர்தான் என்றாராம். அதுக்குள்ளே நுட்பமான அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன. அதாவது பாரதியாரை முழுதாக கண்டவர் அவர்தான், ஆகவே தான் நான் அவரை வணங்குகிறேன் என்று சொல்லி உருகுவார் என்று என் ஐயா சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண் தன் கணவனுக்கு தன்னை முழுமையாக காட்ட வேண்டும், காட்டுவாள். அதுதானே மனைவி. இந்த பெண், இந்த ஆணவ பெண் உலகத்திலே எல்லாரையும் புணர்வாள். ஆனால் அப்படி தான் யாரோடு சேர்ந்து நிற்கிறாளோ அவருக்கு அவருக்கு கூட தன்னை காட்ட மாட்டாளாம். அதாவது எல்லாரையும் புணர்கிற ஒரு பரத்தமை அவளிடம் உண்டு, ஆனால் சேர்ந்திருக்கிற ஒருவரிடமும் தன்னை காட்டாத கற்பும் உண்டு என்கிறார். கற்பு என்பது பொழுது மற்றவர்களுக்கு காட்டாமல் தான் ஒரு கற்புக்கரசி இருப்பாள், இவள் கணவனுக்கே தன்னை காட்ட மாட்டாளாம் அப்படியான ஒரு கற்பம் உடையவள் என்று ஒரு கிண்டல் பண்ணுகிறார் ஆணவத்தை. படியுங்கள்.
பலரை புணர்ந்து குரலை படியுங்கள். பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு.
கணவர்க்கும் தோன்றாத கற்பு, ஒரு கவியரங்கத்துக்கு இதை தலைப்பாக கூட கொடுக்கலாம். கணவர்க்கும் தோன்றாத கற்பு, அது ரொம்ப ரொம்ப நுட்பமாக ரொம்ப அருமையாக ஆணவத்துக்கு பொருத்தமாக இந்த குரலை சொல்லுகிறார். இனி உள்ளே நுழைவோம்.
கொண்டு கூட்டும் முறை. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு கணவர்க்கும் என்றும் தோன்றாத கற்பு உண்டு. பதவுரை.
அதுல பாருங்க, பிரிச்சு காட்டுற பொழுது பார்த்துக் கொள்ளுங்க. என்றும் கணவர்க்கு தோன்றாத கற்பை அவர் எப்படி மாத்துகிறார் என்றால், கணவர்க்கு என்றும் தோன்றாத கற்பு, ஒரு பத்து நாளைக்கு தோன்றாமல் இருப்பாள், அதுக்கு பிறகு காட்டுவாளா என்று கேட்டார். அப்படி இல்லையாம், என்றைக்குமே தன்னை காட்டாத கற்பு என்று அந்த என்றும் என்ற சொல்லை பின்னுக்கு போட்டு அந்த பாடலுடைய நோக்கத்தை இன்னும் உயர்த்துகிறார் உரையாசிரியர். இங்க பாடல்ல எப்படி இருக்கிறது என்றால், என்றும் கணவர்க்கு தோன்றாத கற்பு என்று இவர் போடுவர் மாத்தி போட்டு கணவர்க்கு என்றும் தோன்றாத கற்பு என்று பிரித்து, என்றைக்குமே கணவனுக்கு தன்னை காட்ட மாட்டார் ஆனால் எல்லாரோடும் புணருவாள், இதுதான் அவளுடைய ஒழுக்கம் என்கிறார்.
பதவுரை. பலரை புணர்ந்தும் எண்ணில்லாத ஆன்மாக்களை பொருந்தி கலந்து நின்றும் இருட்பாவைக்கு ஆணவமாகிய பெண்ணுக்கு கணவர்க்கும் என்றும் தோன்றாத கற்பு உண்டு. தனது நாயகராகிய ஆன்மாக்களுக்கும் எக்காலமும் தன்னை காட்டாமல் இருக்கும் நியமம் உண்டு.
எல்லாரையும் சேருவாளே தவிர ஒருவருக்கும் தன்னை காட்ட மாட்டாள் என்று ஆணவத்தினுடைய தன்மையினுடைய நுட்பத்தை விளங்கப்படுத்துகிறார்.
உரைக்குறிப்பு. கற்புள்ள பெண்கள் பிற ஆடவர்களோடு சேராதவர்களாய் தம்முடைய சொந்த நாயகருக்கு தம்மை காட்டி நிற்பர்.
இது உலகியல் பொதுமை. கற்புள்ள பெண் என்று ஆரை சொல்வதென்றால், பிற ஆடவர்களை மனதாலும் நினைக்க மாட்டார்கள், பிற ஆடவர்களை மனதாலும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் கணவனுக்கு தன்னை முழுமையாக கொடுப்பார்கள். இதுதான் கற்பினுடைய இலக்கணம். அதை சொல்லுகிறார். அதை முதல் ஒரு வரைவு பண்ணி கொண்டு மிச்சம் மிகுதி சொல்ல போகிறார்.
இவர்களுடைய கற்புள்ள பெண்கள் பிற ஆடவர்களோடு சேராதவர்களாய் தம்முடைய சொந்த நாயகருக்கு தம்மை காட்டி நிற்பர். இவர்களுடைய தன்மைக்கு முழு மாறாக ஓர் ஆன்மாவை பிடித்திருக்கும் ஆணவமே பிற ஆன்மாக்களோடு சேர்ந்தும் அந்த ஆன்மாவுக்கு தன்னை காட்டாமல் நிற்கின்றது.
இதற்கு நேர் மாறாக ஒரு ஆன்மாவை பிடித்திருக்கிற ஆணவம் பிற ஆண்களோடு சேர்கிறது, மற்ற ஆன்மாக்களை பற்றுவதை பிற ஆண்களோடு சேர், ஆனால் தான் பிடித்திருக்கிற ஆன்மாவுக்கும் தன்னை காட்டாமல் இருப்பதாகிய ஒரு 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 தூய்மைத்தன்மை அதற்கு உண்டு என்கிறார்.
ஒவ்வொரு ஆன்மாவையும் பிடித்திருக்கும் ஆணவம் வேறா ஒன்றா என்னும் கேள்விக்கு விடையாக அது வேறென்று என்பதை காட்ட இருட்பாவை என்றும், அது பலவகை சக்தியுடையது என்பதை காட்ட பலரை புணர்ந்தும் என்றும் கூறப்பட்டது.
சரி சரி, நீங்க திருப்பி அதற்கு தரமாசிங்க.
ஒவ்வொரு ஆன்மாவையும் பிடித்திருக்கும் ஆணவம் வேறா ஒன்றா என்னும் கேள்விக்கு விடையாக,
இந்த கேள்வி எல்லாருக்கும் எழும்பும். ஏனென்றால் ஆணவம் அனந்தமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அத்தனையும் பற்றி நிற்கிறது. அப்படியானால் அதை ஒன்று என்று எப்படி சொல்வது? பற்றுகிற தன்மையிலேயும் ஒரு தன்மை இல்லை, வெவ்வேறு தன்மை இருக்கிறது, வெவ்வேறு விதமாக பற்றுகிறது. ஆகவே ஆணவம் ஒன்றா பலவா என்ற கேள்வி எழும்புவது இயல்பு. சித்தாந்தம் படித்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் நூலை அப்படியே உள்வாங்கி கொண்டிருக்கிறபடியால் எங்களுக்கு அதிகம் கேள்விகள் எழும்புவதில்லை. அவர்கள் அந்த கேள்விகளை நினைக்கிறார்கள். இப்படி ஆணவம் பல பேரையும் பற்றி இருக்கிறது, பலவிதமாக பற்றி இருக்கிறது, பல தன்மை அதற்கு உண்டு, ஆகவே ஆணவம் வெவ்வேறு தன்மை கொண்டதா என்று ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் அப்படி அல்ல, ஆணவம் ஒன்றுதான். பலவாக இருந்தால் உள்பொருள் பலது என்று சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கும். ஆனால் மூன்று என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றபடியால் ஆணவம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அதை சுட்ட வேண்டும் என்பதற்காக பாவை என்று ஒருமையிலே சொல்லுகிறார். அதை படியுங்கள் திருப்பி.
ஒவ்வொரு ஆன்மாவையும் பிடித்திருக்கும் ஆணவம் வேறா ஒன்றா என்னும் கேள்விக்கு விடையாக அது வேறென்று என்பதை காட்ட இருட்பாவை என்றும், அது பல வகை சக்தியுடையது என்பதை காட்ட பலரை புணர்ந்தும் என்றும் கூறப்பட்டது.
ரெண்டு வார்த்தையிலே அந்த கேள்விக்கு விடை தந்து விடுகிறார். இருட்பாவை என்று சொல்லுறதாலே அது ஒன்றுதான், ஒருமை. ஆனால் பலரை புணர்கிறது என்றபடியால் அதற்கு பலவிதமான சக்திகள் உண்டு என்று கொள்ள வேண்டுமே தவிர அதை பலதாக கொள்ளக்கூடாது. இருட்பாவை என்ற ஒன்று பலரையும் புணர்கிறது, அதுபோல ஆணவம் என்ற ஒன்று பலரையும் புணர்கிறது. பலரையும் புணர்கிற காலத்திலே வெவ்வேறு தன்மையாய் புணர்வதனாலே அதற்கு வெவ்வேறு வகைப்பட்ட சக்தி உண்டே தவிர அது வேறுபட்டது என்று கொள்ளாதே என்பதை இந்த உவமையூடாகவே விளங்கப்படுது. இருட்பாவை என்ற ஒருமையினாலே அது ஒன்று என்பதும், பலரை புணரும் என்பதனாலே ஒரே நேரத்திலே பலரை புணரும் என்றால் ஒன்று எப்படி ஒரே நேரத்திலே பலரை புணரலாம் என்றால் அதற்கு வேறு விதமான சக்திகள் உண்டு, அந்த சக்திகளாலே அது சாருகிறது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறார் என்கிறார்.
ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் என்றார் பிறரும்.
இதற்கு வேற இடத்திலே வேற நூலிலே இதே செய்து வருகிறது என்கிறார். ஒன்றாக இருக்கும், அநேக சக்தி கொண்டதாக இருக்கும். ஆகவே ஆணவம் அனந்த சக்திகளை உடையது, எல்லையற்ற சக்திகளை கொண்டது என்பது ஆணவ மலம் பற்றிய அடுத்த செய்தியாக இந்த குறளினோடு நமக்கு தரப்படுகிறது.
இதோடு இந்த குறள் முடியுது இல்லையா?